Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihil karim wa ala alihi wa sahbihi ajma'in. Faqad qala Allah ta'ala fil Qur'an al-Kadim, innal ladhina qalu rabbana Allah summa istaqamu fala khawfun alayhim wala hum yahzanun. Rabbi sarh li sadri wa yassir li amri wa halul uqdatam min lisani yafqahu qawli. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Wa ma tawfiqi illa billahi alayhi tawakkaltu wa ilayhi unib. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சம்பூர்ணமான மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த உலக மக்களுக்கு வழங்கி இந்த மார்க்கம்தான் இறுதி நாள் வரையிலும் தரிபடக்கூடிய மார்க்கம். இதற்கு பிறகு ஒரு ஷரியத் என்பது கிடையாது. ரசூலுல்லாஹ்வோடு இறுதி நபித்துவமும் முடிவடைகிறது, ஷரியத்தும் முடிவடைகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அந்த நபுவத்திற்கு பின்னால் எந்த நபித்துவமும் இல்லை என்ற காரணத்தினால் உலக முடிவு நாள் வரையிலும் அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தான் மக்களுக்கு சத்திய மார்க்கமாக, நேர்மையான மார்க்கமாக, பின்பற்ற தகுந்த மார்க்கமாக அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். அப்படி பார்க்கிற போது முன்னால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அவர்கள் வாழ்ந்து மறைந்த சில ஆண்டுகளுக்குள்ளாகவே அவர்களது மார்க்கமும் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற ஷரியத்தும் மறக்கடிக்க போய்விட்டன, மறந்து போய்விட்டன. ஒரு 50 ஆண்டுகளும் கூட முன்னால் வாழ்ந்த நபிமார்களது ஷரியத் நிலை பெறவில்லை. அதற்குள்ளாக முற்றிலுமாக அது மறக்கப்பட்டு மறக்கடிக்க போய்விட்டன. அல்லாஹு தஆலா நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இந்த தீனுல் இஸ்லாத்தை பாதுகாப்பதாக அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறார். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வஇன்னா லஹு லஹாஃபிலூன். நபியே, உங்களின் மீது நாம் இறக்கி வைத்திருக்கிற இந்த குர்ஆனை நாம் முழுமையாக பாதுகாப்போம் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். குர்ஆன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த குர்ஆன் யாரின் மீது இறங்கியிருக்கிறதோ அந்த அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்வு பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களது வாழ்வு பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால் குர்ஆன் கிடைக்காது, குர்ஆன் முற்றிலுமாக மறக்கடிக்க போய்விடும், மறக்கடிக்கப்பட்டு போய்விடும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். இந்த உலகிலே யாருடைய வாழ்க்கையும் அந்த அளவுக்கு பாதுகாக்கப்படவில்லை. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அசைவுகளையும் அவர்கள் தொடர்புடைய அத்தனையும் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். அதை பற்றி ஒரு பெரிய நீண்ட நெடிய தலைப்பிலே பேச வேண்டியது இருக்கிறது. அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அந்த ரசூலையும் குர்ஆனையும் பாதுகாப்பதற்கு அவர்கள் கொண்டு வந்த வழிமுறையை, ஷரியத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி அல்லாஹு தஆலா பாதுகாத்து கொண்டு வருகிறான். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை விட்டு பிரிந்து விட்டார்கள், மறைந்து விட்டார்கள். அப்படி அவர்கள் இறந்து போய்விட்டால் இந்த மார்க்கம் அத்தோடு அஸ்தமித்து போய்விடும், அதற்கு பிறகு இந்த மார்க்கத்தினுடைய பெயரை சொல்வதற்கு நபர்கள் இருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் கனவு காணப்பட்டன. எதிரிகளால் அப்படி நினைப்பு அவர்களுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறகு, வாழ்விற்கு பிறகு, சத்திய சஹாபாக்களின் மூலம் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை மென்மேலும் வளர்த்தான், பரப்பினான். அதற்கு பிறகு தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், இது போன்று வரிசையாக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் மூலமாக, அறிவார்ந்த திறமை வாய்ந்த சில நபர்களின் மூலமாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பாதுகாத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அறிவார்ந்த, மார்க்கத்தை பற்றி மிக நுணுக்கங்களை தெரிந்திருக்கக்கூடிய, மிகப்பெரிய ஆற்றல் மிகுந்த, மக்களுடைய உள்ளங்களெல்லாம் தன்னின் பக்கம் ஈர்த்து, பல்லாயிரக்கணக்கான மக்களை இந்த இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமிய ஆன்மீகத்தின் மீதும் தரிபட வைத்தவர்கள், 50,000 மேற்பட்ட யூத கிறிஸ்துவர்களை இஸ்லாத்திலே கொண்டு வந்தவர்கள், 100,000 மேற்பட்ட பலவிதமான கொள்கையுடையவர்களை, குழம்பி போயிருந்தவர்களை, அழிச்சாட்டியக்காரர்களை, அக்கிரமக்காரர்களை தன்னுடைய கவர்ச்சிகரமான ஆற்றலால், பேச்சாற்றலால் ஈர்த்து, அவர்களை திருந்த வைத்து, லட்சக்கணக்கான மக்களை இறை நேசர்களாக மாற்றிய மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு மிகப்பெரிய அறிஞர் என்று சொல்லுகிற முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கதசல்லாஹ் சரோல் அசீஸ் அவர்கள் பிறந்த மாதம் இந்த மாதம், பிறந்த மாதம் அல்ல, அவர்களது நினைவு மாதம். அவர்களை பற்றி பேசுகிற போது இஸ்லாத்தினுடைய எழுச்சி ஏற்பட வேண்டும், இஸ்லாமிய வரலாறுகளை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பின்னோக்கு என்ற நிலையை உருவாக வேண்டும், அதன் மூலம் முஸ்லிம்கள் தங்களது மார்க்கத்தை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும். ஹிஜ்ரி 470 ஜீலான் என்கின்ற நகரத்தில் அபு சாலி ஹும்முல் ஹைர் என்று சொல்லுகிற தம்பதிகளுக்கு பிறந்தவர்கள் இந்த உலகிலே கிட்டத்தட்ட 90 வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த 90 அவர்கள் பிறந்து அந்த சிறுமை பருவம் முடிந்துவிட்ட பின்னால், 7 திருக்குர்ஆனை மரணம் செய்தவர்கள், அதற்கு பிறகு படிப்படியாக இஸ்லாத்தினுடைய எல்லாவிதமான கல்விகளையும், கிட்டத்தட்ட 13 வகையான கலைகளை அவர்கள் கற்றிருக்கிறார்கள். திருக்குர்ஆனுடைய கராத்து கலை, அதனுடைய விரிவுரை என்கின்ற தப்சீர் கலை, அதனுடைய நுணுக்கம் என்கின்ற உசூலு தப்சீர், ஃபிக்ஹு உசூலு ஃபிக்ஹு, ஹதீஸ் கலை, இது போன்ற பல கலைகளை கற்று தேர்ந்து இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஞானியாக, அறிவாற்றல் மிகுந்தவர்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். பொதுவாக அவுலியா என்று சொன்னாலே சில பேர்களுக்கு கொஞ்சம் ஒரு அலர்ஜியாக இருக்கிறது, அந்த வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தையை போல தெரிகிறது. வலி என்பதற்கு பன்மைதான் அவுலியா என்பது. வலி என்று சொன்னால் நேசர், அல்லாஹுடைய நேசருக்கு சொல்லப்படும். அல்லாஹுவை நேசிப்பவர்கள் வலி என்றும், அல்லது அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவருக்கு வலி என்றும் சொல்லப்படும். அதை தழுவிதான் இறை நேசர், அல்லாஹுடைய நேசர், அல்லாஹுடைய நேசர்கள் என்ற அவுலியா என்ற பதம் உருவானது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் அப்படிப்பட்ட நல்லவர்களை குறித்து, அலா இன் அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹும் வலா ஹும் யஹ்சனூன், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, இந்த உலகத்திலும் அவர்களுக்கு எந்த அச்சமும் கிடையாது, மறுமையிலும் எந்த அச்சமும் கிடையாது, அதுபோல எந்த கவலையும் அவர்களுக்கு கிடையாது. இங்க என்னதான் நடந்தாலும் அதை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், துக்கப்பட மாட்டார்கள். வியாபாரம் செய்திருக்கிறார்கள், தொழில் செய்திருக்கிறார்கள், குடும்பம் நடத்தியிருக்கிறார்கள், சீர்திருத்தம் செய்திருக்கிறார்கள், எத்தனை எத்தனை பிரச்சனைகளிலும் அவர்கள் கவலைப்பட்டதில்லை, அந்த கவலை அவர்களுக்கு ஏற்படாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுத்தால அல்லதீன் ஆமனு வகானு யத்தகூன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், முழுமையாக அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள், மேலும் அவர்கள் அல்லாஹ்வுத்தாலாவை அஞ்சி நடப்பவர்கள். வலி என்று சொன்னால அவருக்கு 2 ஷரத்துகள் முக்கியம், ஒன்று ஈமான், மற்றொன்று இறையச்சம். இந்த இரண்டையில் ஒன்றை விட்டுவிட்டு அவர் வலியாக முடியாது. முழுமையாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருப்பது, எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த நம்பிக்கைக்கு எந்த ஊனமும் வராமல் பாதுகாத்துக் கொள்வது. இரண்டாவது, அவர் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பார், அல்லாஹ் எதையெல்லாம் ஏவி இருக்கிறானோ அதை முற்றிலுமாக செயல்படுத்துவார், அதே நேரத்தில் அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அவைகளை முற்றிலுமாக விலக்கி நடப்பார். இவருக்கு தான் வழி என்று சொல்லப்படும். நாம் நினைப்பது போல வழி என்று சொன்னால் அவர் கராமாத்துகளை நிறைவேற்றி அதாவது நடத்தி காட்டியிருக்க வேண்டும், அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருக்க வேண்டும் என்றெல்லாம் அவசியம் இல்லை, அது தேவையும் அல்ல. சில வழிமாறுகள் சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தன்னிச்சையாக அவர்களுடைய அதாவது ஆற்றலை கடந்து வருகின்ற செயல். அதன் மூலம் ஒரு மனிதனுடைய தகுதியை நிர்ணயம் செய்ய முடியாது, ஒரு வழியினுடைய தகுதியை நிர்ணயம் செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு வழி தன்னுடைய தன்னிடத்திலிருந்து ஒரு அற்புதம் ஏதேச்சையாக நிகழ்ந்து விட்டால், அது அவருக்கு தெரிந்து விட்டால், ஒரு மனப்பெண் எப்படி புது மாப்பிள்ளையை பார்த்து வெக்கப்படுவாளோ அந்த அளவு மாதிரி வெக்கப்படுவார் அவர். தன்னுடைய தன்னிடத்திலிருந்து இது வெளிப்பட்டு விட்டது என்று சொல்லி வெக்கப்படுவார். முழுமையாக தன்னிடத்திலிருந்து ஏற்படுகிற அத்தனை விதமான கராமத்துகளையும் அதிசயங்களையும் மறைக்கவே அவர் நினைப்பார், விரும்புவார். அதையும் கடந்து சில நிகழ்வுகள் வெளியிலே தெரிந்து விடுகின்றன. இரண்டாவது, அவர்கள் ஈமான் கொண்டு இறையச்சத்தோடு வாழ்ந்தார்கள் மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திலே அறப்பணி ஆற்றினார்கள். எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்திலே சீர்திருத்தம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சீர்திருத்தங்களை மேற்கொண்டார்கள். பல்லாயிரக்கணக்கான காபிர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள், பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களை சீர்திருத்திருக்கிறார்கள். அப்படி சீர்திருத்துகிற போது அவர்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற சில செயல்கள் அற்புத செயல்களாக ஆகின்றன. அதனால் அவர்களை மக்கள் இனம் கண்டுகொள்கிறார்கள். நம்மளால் அடையாளம் காணப்பட்டவர்கள், நம்மளால் அறிந்து கொள்ளப்பட்டவர்களை தவிர பல்லாயிரக்கணக்கான வழிமார்கள் இருக்கிறார்கள், அது நமக்கே தெரியாது. அவர்களுக்கும் கூட தன்னிடத்திலே இவ்வளவு அற்புதங்கள் இருக்கிறது என்று கூட அவர்களுக்கு கூட தெரியாது. அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே தன்னுடைய விஷயங்களை மறைத்து வாழ்ந்தவர்கள் வழிமார்கள். ஏதோ சில தரகாக்களில சில அடக்கஸ்தலங்களில சில தவறுகள் நடக்கிறது என்பதற்காக வேண்டி தவறு செய்கிறவர்களை வேண்டுமானால் விமர்சனம் செய்யலாம், அல்லது அவர்களை சீர்திருத்துவதற்கு முயற்சி செய்யலாம். அதை விடுத்து விட்டு அங்கே அடங்கப்பட்டிருக்கிற அவர்களை ஏன் விமர்சனம் செய்ய வேண்டும், அவர்களை ஏன் தூற்ற வேண்டும்? அப்படி செய்கிற காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக அவுளியா வலி என்று சொன்னாலே ஒரு விதமான அந்த கசப்புணர்வு ஏன் ஏற்பட வேண்டும்? அவர்கள் இறைநேசர்கள், இறைவனுடைய திருப்தியை பெற்றுக் கொண்டவர்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பது இந்த சமுதாயத்தின் கடமை, அவர்களை கண்ணியப்படுத்துவது இந்த சமுதாயத்தின் கடமை. ஏனென்று சொன்னால் நாமெல்லாம் என்ன இந்த சமுதாயத்திற்கு செய்திருக்கிறோமோ அதைவிட பல நூறு மடங்கள், பல ஆயிரம் மடங்கு அவர்கள் சமுதாயத்திற்காக வேண்டி பாடுபட்டவர்கள். இந்த இஸ்லாம் இந்த உலகிலே பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி உழைத்தவர்கள். ஆண்டாண்டு காலங்களாக இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? அதுபோன்ற அற்புதமான செயல் உடையவர்கள் அல்லாஹ்வுத்தால ஒவ்வொரு காலத்திலும் வெளிப்படுத்தி இருக்கிறார். இவர்கள் பிறந்த அந்த ஆண்டு ஹிஜ்ரி ஐந்தாம் நூற்றாண்டு என்று சொல்கிற அந்த ஆண்டில இஸ்லாமிய உலகம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருந்த ஒரு காலம் அந்த காலம். மருத்துவமாக இருந்தாலும் சரி, கலையாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த வகையான ஆராய்ச்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே முஸ்லிம்களிடத்தில்தான் மற்ற பிற மக்கள் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், முஸ்லிம்களிடத்தில்தான் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலம் ஹிஜ்ரி ஐந்தாம் நூற்றாண்டு. ஆனால் அங்கே இரண்டு விதமான தவறுகள் நடந்து கொண்டிருந்தன. அப்பாசிய கலீபாக்கள் இந்த உலகிலே ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். மிக வலிமை வாய்ந்த அரசாங்கமாக அவர்கள் நிர்ணயம் செய்திருந்தார்கள். உலகத்தினுடைய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர நகரமாக திகழ்ந்து கொண்டிருந்த பகுதி ஈராக்கிலே இருக்கிற பாக்தாத் என்கிற நகரம். இன்றைக்கு கூட பார்க்கலாம் அந்த பழங்காலத்தினுடைய அத்தனை விதமான சின்னங்களையும் நாம் காண முடியும். உலக மக்களிலேயே உலகம் இருக்கு, உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் தங்களுக்கு தேவையான படிப்பை, கல்வி அறிவை, மருத்துவத்தை, கலையை, விஞ்ஞானத்தை படிப்பதற்கு பாக்தாத்துக்கு வந்தாக வேண்டும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய நகரமாக திகழ்ந்து கொண்டிருந்த அந்த பாக்தாத் நகரம் இஸ்லாமிய இடத்திலே இரண்டு விதமான குறைபாடுகள் அந்த காலத்திலே நிகழ்ந்து கொண்டிருந்தன. ஒன்று, ஆராய்ச்சி ஆராய்ச்சி என்று ஆராய்ச்சியிலேயே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருந்த காரணத்தினால் ஆன்மீகத்தை விட்டுவிட்டார்கள். இன்றைக்கு கூட இந்த வஹாபிகள் ஆராய்ச்சி ஆராய்ச்சி என்று சொல்லியே போய்கொண்டிருக்கிற காரணத்தினால் ஆன்மீகத்துடைய வாசனை அவர்களுக்கு கிடைக்காது. குரானை ஆராய்ச்சி செய்கிறோம், ஹதீஸை ஆராய்ச்சி செய்கிறோம் என்று ஆராய்ச்சி ஒவ்வொருத்தர் தனித்தனியாக ஆராய்ச்சி செய்யுங்கள், யாருக்கு என்ன கிடைக்கிறதோ அதை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிற காரணத்தினால் ஒருபோதும் ஆன்மீகம் என்கின்ற வாசனையை நுகர முடியாது. அந்த காலத்தில் அப்படி ஒரு நிலை இருந்தது. முழுக்க முழுக்க மருத்துவத்திலும் கலையிலும் இலக்கியத்திலும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருந்த காரணத்தினால் ஆன்மீகத்தை துறந்து விட்டார்கள். இறைவனை அடைகிற, இறைவனை நேசத்தை பெறுகிற அந்த வழியை விட்டு விட்டார்கள். இது ஒரு வகுப்பினர். இன்னொரு வகுப்பினரோ இறை நேசத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி போலியான சம்பிரதாயங்களை, பொய்யான விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி ஆன்மீகத்திற்கும் இஸ்லாத்திற்கும், அதாவது ஷரியத்திற்கும் தொடர்பில்லை என்கின்ற அளவிலே ஒரு பாதையை அவர்கள் வகுத்துக் கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். இந்த இரண்டுக்கும் மத்தியிலே மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் கெட்டு போய்விட்ட காரணத்தினால், வழிதவறி நடைமுறைகள் இடத்திலே ஆக்கிரமித்து விட்ட காரணத்தினால், அங்கே மிகப்பெரிய ஒரு சமுதாய சீர்திருத்தவாதி தோன்ற வேண்டியது இருந்தது. மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தினுடைய நுண்ணிய விஷயங்களை எடுத்துச் சொல்லி அவர்களது மார்க்கத்தை சரி செய்ய வேண்டிய நிலை அங்கே ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் ரவுசுல் ஆலம் அவர்கள் பிறக்கிறார்கள். ஆரம்ப காலத்திலே இருந்தே பாகாது நகரத்திலே அவர்கள் வந்து குடி அமர்ந்த பின்னால் கிட்டத்தட்ட ஜீலானுக்கும் பாகாது நகரத்துக்கும் மத்தியிலே 40 கிலோமீட்டர் தொலைவு தான். பாகாது நகரத்திற்கு கல்வி கற்று வந்தவர்கள் அங்கேயே தங்கிவிட்டார்கள். மக்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார்கள், மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். வாரத்திலே 3 நாட்கள் பிரச்சாரம் செய்வார்கள். அவர்களே சொல்லிக் காட்டுகிறார்கள். ஆரம்பத்திலே ஒரு நபர் 2 நபர் என்று உட்கார்ந்திருப்பார்கள் பேச்சை கேட்பதற்கு. அதுக்கப்புறம் 10 பேர் 20 பேர் ஆனார்கள். அப்போது 100 கணக்கான நபர்கள் ஆனார்கள். கடைசியில் இடம் கொள்ளாத அளவுக்கு கூட்டம் அலைமோத ஆரம்பித்தது. ஒரே மஜ்லிஸிலே அவர்களுடைய உரையை கேட்பதற்காக 90,000 பேர்கள் சேர்வார்கள். 90,000 பேர்கள் உலகத்துடைய பல பகுதிகளில் இருந்தும் புறப்பட்டு வந்து ஒட்டகங்களிலும் குதிரைகளிலும் கோவேரிகளிலுமாக அங்கே புறப்பட்டு வந்து அவர்கள் இடம் கிடைக்காமல் அவ்வளவு நெருக்கடியாக உட்கார்ந்து உரையை கேட்பார்கள். இன்னொரு பேர் அதிர்ச்சியம் என்னவென்று சொன்னால், அந்த காலத்திலே மைக்கு கிடையாது, ஒளிபெருக்கி கிடையாது, எதுவுமே கிடையாது. 90,000 பேர்களுக்கும் அவர்களது பேச்சு அவருடைய காதிலே போய் விழும். அத்தனை பேர்களுடைய காதுகளிலும் தெளிவாக அவருடைய பேச்சு விழும். உரை முடிந்து வெளியிலே வந்து பார்த்தால், அதாவது பல மணி நேரம் அந்த உரை நடந்து கொண்டிருக்கும், அவருடைய பேச்சு நடந்து கொண்டிருக்கும், அவருடைய பேச்சு கூட அத்தனையுமே தொகுக்கப்பட்டிருக்கிறது. முத்து முத்தான கருத்துக்களை தாங்கி அவருடைய வார்த்தைகள் அத்தனையுமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முடிந்துவிட்டு உரையை பிரசங்கம் முடிந்துவிட்டு பார்த்தால் சிலர்கள் பிணமாக கிடப்பார்கள், சிலர்கள் மயங்கி கிடப்பார்கள். அந்த அளவுக்கு உயிரோட்டமான உரை அவர்களது உரை. அந்த காலத்தில் மட்டும் அது போன்ற ஒரு சீர்திருத்தவாதி தோன்றவில்லை என்று சொன்னால் நாம் இஸ்லாத் என்று அடையாளம் காண முடியாது. இஸ்லாமிய மார்க்கம் என்றால் என்ன, அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹ்வை எப்படி தெரிந்து கொள்வது, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை என்ன என்பதனை மிக துல்லியமாக மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லி சரியான ஒரு நிலையை ஏற்படுத்தியவர்கள் அவர்கள். நன்றி இல்லாமல் பேசக்கூடாது. நம்மனால் அப்படியெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் அப்படி செய்தவர்களை நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும், அவர்கள் சேவையை மதிக்க வேண்டும். எப்படிப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் அவர்கள். இறக்கிற போது 90 வயது, 90 வயது வரையிலும் அவர்கள் இடைவிடாத பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் மட்டும் நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரத்தை தவிர மற்ற அத்தனை நேரங்களிலும் சீர்திருத்தம் செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மகத்தான ஒரு ஞானியாக திகழ்ந்தவர்கள். முதலே வலி என்று சொல்லுகிற போது, அவுலியா என்று சொல்லுகிற போது அவரிடத்தில் 2 விஷயங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். ஈமான் ஒன்று, மற்றொன்று இறையச்சம். அதற்கடுத்து தான் செய்கின்ற செயல்களிலே யார் நிலையாக இருக்கிறாரோ அவரும் விலாயத்தை பெற முடியும். நம்மெல்லாம் என்ன செய்கிறோம், கொஞ்ச நாளைக்கு தொழுவோம், கொஞ்ச நாளைக்கு விட்டுருவோம், கொஞ்ச நாளைக்கு தான தர்மம் செய்வோம், கொஞ்ச நாளைக்கு விட்டுருவோம், சில காலம் நோன்பு வைப்போம், அதுக்கப்புறம் விட்டுருவோம். இதுதான் நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், மூமின்கள் என்று சொன்னால் யார், சுவனவாதிகள் என்று சொன்னால் யார், இன்னல்லதீன காலு ரப்பன் அல்லாஹ், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அல்லாஹை தன்னுடைய ரட்சகனாக ரப்பாக ஏற்றுக்கொள்வார்கள், எங்களது ரட்சகன் அல்லாஹ் என்று சொல்வார்கள். சும்மஸ்தகாமு, அதற்கு பிறகு அதிலே நிலை கொள்வார்கள். என்னென்ன இஸ்லாத்திலே கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கடமைகளை சரியாக நிறைவேற்றுவதிலே நிலைத்திருப்பார்கள். கொஞ்ச நாளைக்கு இப்படி, கொஞ்ச நாளைக்கு அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது, நிலை பெற்றிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் பலாஹவுன் அலைஹும் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு எந்த அச்சமும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது என்று அவுலியாக்களுக்கு என்ன தன்மையை சொல்கிறானோ அதே தன்மையை மார்க்கத்திலே நிலையாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த அந்தஸ்தை பெறுவதற்கு நாம செய்ய வேண்டிய வேலை என்னவென்று சொன்னால், மார்க்கத்தினுடைய கடமைகளை, மார்க்கம் விலக்கி இருக்கிற விஷயங்களை முறையாக பேணி நடப்பதுதான். இரண்டாவது, அப்படிப்பட்டவர்களை நேசிக்க வேண்டும், நல்லவர்களிடத்தில் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதாவது அடிக்கடி அவர்களை ஜியாரத்து செய்வதன் மூலமோ அல்லது அவர்களுக்கு ஏதாவது நம்ம ஓதுவதன் மூலமோ ஒரு தொடர்பு, ஒரு மானசீகமான ஒரு தொடர்பு, இது இருப்பதன் மூலமாக நம்முடைய மார்க்கத்தை நாம் பாதுகாக்க முடியும். சொல்வார்கள், ஏன் நமக்கெல்லாம் அந்த ஆற்றல் இல்லையா, நம்மளுக்கெல்லாம் அந்த இது இல்லையா, சக்தி இல்லையா? நிச்சயமாக நான் சொல்கிறேன், அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் கஹ்ஃப் என்கின்ற சூராவிலே ஒரு செய்தியை சொல்லி காட்டுவான். இந்த ஏழு நபர்கள் ஒரு குகைக்குள்ளே போய் அடங்கினார்கள். அந்த காலத்து அரசனை எதிர்த்து அவன் தன்னை இறைவன் என்று சொல்ல வேண்டும், என்னை அல்லாஹுக்கு இணை வைக்குகின்ற வார்த்தையை, கொள்கையை பிரகடப்படுத்தினான். அல்லாஹ் ஒருவன் தான், அவன் அன்றி வேறு இலாஹு கிடையாது என்று இந்த ஏழு வாலிபர்களும் எடுத்து எம்பினார்கள். அதன் காரணமாக நாடு கடத்தப்பட்டார்கள். கடைசியில ஒரு குகையில அவர்கள் வந்து அடைந்து கொண்டார்கள். அந்த குகை எங்க இருக்கிறது, அந்த நபர்கள் என்ன ஆனார்கள் என்பது ரகசியமான விஷயம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான், அந்த ஏழு பேர்களோடு ஒரு நாய் இருக்கிறது, நாயும் சேர்ந்து போனது, அந்த நாயும் அவர்களோடு தான் இருக்கிறது. சொர்க்கத்தில் நாய் என்று சொன்னாலே நஜீசானது தானே, நாயை நம்ம நஜீசானது, அவருடைய மூக்கினுடைய எச்சி பட்டு விட்டால் உடனடியாக என்ன செய்ய வேண்டும், நாம் அந்த சுத்தம் செய்ய வேண்டும். சாப்பிடுகின்ற பாத்திரத்தில் வாய் வைத்து விட்டால் ஏழு முறை மண்ணை, அதாவது கழுக வேண்டும், அதில் ஒரு முறை மண்ணை போட்டு கழுக வேண்டும் என்றெல்லாம் சரியா சொல்லி காட்டுகிறது. ஐன் நஜீஸ், அவருடைய எச்சம். அப்படிப்பட்ட நஜீசான பொருள் சுவர்க்கத்துக்கு வருகிறது. எப்படி வருகிறது என்று சொன்னால், அந்த ஏழு நபர்களோடு இருந்த காரணத்தினால். சாலிஹீன்களோடு இருக்கிற ஒரு நஜீசும் சுத்தமானதாகும், சாலிஹீன்களோடு இருக்கிற ஒரு நாயும் கேவலமான திரவியும் கூட சுவனத்திற்கு போக முடியும். அப்படி இருக்கிற போது சாலிஹீன்களோடு தொடர்பு வைத்திருந்தால் நிச்சயமாக நேர்வழி கிடைக்கும். அவர்களை புறக்கணித்து விட்டு, அவர்களை விமர்சனம் செய்துவிட்டு, அவர்களா இஸ்லாத்தை கெடுத்து விட்டார்கள் என்று பிரச்சாரம் செய்து விட்டிருந்தால் ஒருபோதும் ஆன்மீகத்துடைய வாசனையை பெற முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ், ஹத்தசனை பி அம்ரின் அலை தசிம் பிஹி, ஒரு விஷயத்தை நான் ரொம்பவும் கட்டியாக பற்றி பிடித்துக் கொள்வேனே, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால குல் ரப்பி அல்லாஹ் தும்மா ஸ்தகீம், அல்லாஹ் என்னுடைய ரட்சகன் என்று சொல், அதற்கு பிறகு நீ அதன் மீது தரிபட்டிரு, அல்லாஹ் என்னென்ன சொல்லி இருக்கிறானோ அதை முழுக்க முழுக்க உன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வா, அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு விலகி நட அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிக்கு உபதேசம் செய்தார்கள். இதன் மூலம் இறை நேசத்தை பெற முடியும், இறை அன்பை பெற முடியும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள், இன்னல்லாஹ காலமன் ஆதனி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அல்லாஹ் சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் என்னுடைய நேசரிடத்தில் என்னுடைய நேசரை புண்படுத்துகிறாரோ, என்னுடைய நேசரை நோவினைப்படுத்துகிறாரோ, அவரை நான் அவரிடத்திலே போர் பிரகடனம் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவங்களை விமர்சனம் செய்யக்கூடாது, அவங்களை புண்படுத்தக்கூடாது, அப்படி செய்கிறவரிடத்திலே நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என்று சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. மேலும் அல்லாஹ் சொல்கிறான், வமா தகர்ரப இலைய அப்தி பிஷையின் அஹப்பு இலைய மிம்மத்தரத்து அலைஹி வமா இசால் அப்தி, அதாவது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு வேறு ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கடமையாக்கப்பட்ட தொழுகை நோன்பு போன்ற கடமைகளை முறையாக நிறைவேற்றியதன் பின்னால் அதற்கு மேலாக அதிகப்படியான வணக்கங்களை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும். அப்படித்தான் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நீண்ட நேரம் நின்று தொழுவதன் மூலமாக, நீண்ட நாட்கள் நோன்பு வைப்பதன் மூலமாக, முழுக்க முழுக்க திருக்குறானை இரவிலும் பகலிலும் ஓதி ஓதி அவைகளை நிறைவு செய்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலாவுடைய அந்த அன்பை பெற்றுக் கொண்டார்கள். இந்த உலகிலே அவர்கள் வாழுகிற போது இந்த உலகத்தின் எந்த பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டார்கள், எதன் மீது மோகம் கொள்ள மாட்டார்கள். அத்தனை விஷயங்களையும் அத்தனை ஆசைகளையும் இறைவனுக்காக வேண்டி துறந்தவர்கள். அதற்காக வேண்டி காடு மலை போன்ற இடங்களிலே தவம் செய்வதற்காக வேண்டி அந்த சொல்லுவார்களே சித்தர்கள் புத்தர்கள் என்றெல்லாம் சொல்லுகிற அந்த மாதிரியான நிலையிலே காடு மேடுகளுக்கெல்லாம் போனவர்கள் அல்ல அவர்கள். நகரங்களிலே வாழ்ந்தார்கள், திருமணம் செய்து கொண்டார்கள், இல்லறம் நடத்தினார்கள், குழந்தைகளை பராமரித்தார்கள். ஹவுசல் ஆலம் அவர்களுக்கு கூட 35வது வயதில் திருமணம் நடைபெற்றது. 4 மனைவிமார்களை அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட 49 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அத்தனை இவர்களை முத்துக்களாக வளர்த்தார்கள். அத்தனை இவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய மக்களாக வளர்த்தார்கள். நம்மளாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இப்படிப்பட்ட அற்புதமான ஆற்றல் படைத்தவர்கள் அவர்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு இருந்த ஞானம், அல்லாஹ்வுத்தால அவர்களுக்கு கொடுத்திருந்த ஞானம் மிக அலாதியானது. எல்லா விதமான விஷயங்களும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார். ஒரு முறை அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்னு ஜௌசி என்று சொல்லுகிற தப்சீர் கலையிலே மிகப்பெரிய ஆராய்ச்சியாளராக திகழ்ந்தவர். திருக்குறானுடைய விளக்க உரையை அறிவதிலே எல்லாருமே முஹியத்தின் அப்துல் கால்ஜிலானின்னு பேசிக்கிறாங்களே, என்னை விட அவருக்கு திருக்குறானுடைய ஞானம் தெரியுமா என்பதாக அவர் நினைத்துக் கொண்டு ஒரு முறை அவருடைய உரையை கேட்பதற்காக வேண்டி வந்து உட்கார்ந்திருந்தார். ஒரு ஓரமாக தன்னுடைய சகாக்களோடு ஹவுசல் ஆலம் அவர்கள் காரியிடத்திலே சொன்னார்கள், ஒரு வசனத்தை ஓத சொன்னார்கள். அவர் ஒரு வசனத்தை ஓதினார். ஓதிய உடனே அந்த வசனத்திற்குரிய அதில் இறக்கப்பட்ட காரணத்தையும் அதற்குரிய அர்த்தத்தையும் சொன்னார்கள். இப்னு ஜௌசி சொன்னார், இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். அடுத்து ஒரு விளக்கத்தை சொன்னார்கள். அப்போது இப்னு ஜௌசி சொன்னார், இது எனக்கு தெரியும் என்று சொன்னார். என்ன பிரமாதமாக சொல்கிறார், இதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னார். 10 விளக்கங்களை சொன்னார்கள். 10 விளக்கங்கள் சொல்லுகிற போது இப்னு ஜௌசி சொன்னார், இதெல்லாம் எனக்கும் தெரியும், நானும் இதை கற்றிருக்கிறேன் என்று சொன்னார். 11வது விளக்கத்தில் இருந்து கிட்டத்தட்ட அந்த வசனத்திற்கு 40 விளக்கங்களை சொன்னார்கள் ஹவுசல் ஆலம் அவர்கள். 11வது விளக்கம் ஆரம்பித்த போது இப்னு ஜௌசி சொன்னார், இதை நான் படிக்கவில்லையே, இங்கு எந்த ஏடுகளிலும் நான் பார்க்கவில்லையே என்று சொன்னார். அதற்கு பிறகு 40 விளக்கங்களை சொன்னார்கள் அந்த திருக்குறானுடைய வசனத்திற்கு. இப்னு ஜௌசி அப்படியே சரணடைந்தவராக அவரிடத்திலே வந்து, நான் இதுவரையிலும் உங்களை தவறாக எண்ணி இருந்தேன் என்று சொல்லி அவர்களுடைய சீடர்களில் ஒருவராக ஆனார் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறார். அந்த அளவுக்கு திருக்குறானுடைய ஞானத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். ஃபிக்ஹ் என்று சொல்லுகிற போது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்களையும் இமாம் அஹமதுன் அம்பல் ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்களையும் பின்பற்றுகிற ஒரு சாதாரண மனிதராகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அவர்கள் 2 மதுஹபுகளுடைய விஷயங்களில் எடுத்துத்தான் தீர்ப்பு கொடுப்பார்கள். ஒரு முறை அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கிற போது ஒரு மனிதர் வந்து சொன்னார், நான் ஒரு சத்தியம் செய்து விட்டேன், இந்த உலகத்திலே யாரும் செய்யாத ஒரு வணக்கத்தை நான் செய்தால்தான் செய்யாமல் இருக்கிற வரை நீ தலாக் ஆகிவிடுவாய் என்று என்னுடைய மனைவி பார்த்து சொல்லிவிட்டேன். அந்த வணக்கத்தை இந்த உலகத்தில் யாருமே செய்திருக்க கூடாது, நான் மட்டும்தான் செய்யணும். அப்படி செய்யாத வரை நீ என்னுடைய மனைவியாக இருக்க முடியாது, உன்னை தலாக் ஆகி விடுவாய், விவாகரத்தாகி விடுவாய் என்று சத்தியம் செய்துவிட்டு பின்னால் வருந்தி அந்த மனைவியை பிரிய வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி பல உலமாக்களிடத்திலும் ஃபக்கீஹ்களிடத்திலும் அவர் போய் மார்க்க தீர்ப்பு கேட்கிறார். அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, அப்படி யாரும் செய்யாத அமல் ஒண்ணுமே கிடையாது, என்ன இருக்கிறது, அல்லாஹ்வுத்தாலாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன கற்றுத்தந்திருக்கிறார்களோ அதைத்தான் நம்ம செய்ய முடியும். அதெல்லாம் புதிதாக அவர்கள் கற்றுத்தராது, யாரும் செய்யாத அமல் என்று எதுவுமே கிடையாது என்று எல்லாருமே சொல்லிவிட்டார்கள். மனமுடைந்தவராக இதற்கு தீர்வே இல்லையா என்று சொல்லிவிட்டு திரும்ப ஹவுசல் ஆலம் இடத்திலே வருகிறார். அவரிடத்திலே கேட்கிறார், இந்த மாதிரி நான் சத்தியம் செய்து விட்டேன், என்னுடைய மனைவியை பிரிய வேண்டியதுதானா என்று கேட்டபோது அவர்கள் விளக்கம் சொன்னார்கள், நீ மக்காவுக்கு செல், அங்கிருக்கிற அரசாங்கத்திலே அனுமதி பெறு, அனுமதி பெற்று விட்டு காபத்துல்லாவிலே போட்டிருக்கிற அந்த கருப்பு திரை இருக்கிறதே அதை நீக்கிவிட்டு அங்கே தவாப் செய். இதுவரையிலும் யாருமே செய்யாத அமல் அப்படித்தான், எல்லாரும் தவாப் செய்கிற போது அந்த கருப்பு திரையோடுதான் தவாப் செய்வார்கள். ஆனால் அதை நீக்கிவிட்டு நீ தவாப் செய்தால் யாரும் செய்யாத அமலாக ஆகிவிடும், உன்னுடைய மனைவியை நீ பிரிய வேண்டியதில்லை என்று சொல்லி விளக்கம் கொடுத்தார்கள். மார்க்க விளக்கமாக இருந்தாலும் சரி, ஹதீசுடைய விளக்கங்களாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். இந்த உலகிலே வாழ்ந்த மிகப்பெரிய சக்தி மிக்க சீலராக திகழ்ந்தவர்கள் அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, முன்னோர்களுடைய வாழ்வை நினைத்து பார்க்கிற போதுதான் நம்முடைய ஈமானை நாம் சரி செய்து விட முடியும். எல்லாத்தையும் புறக்கணித்து விட்டு சஹாபாக்கள் வேண்டாம், இமாமுகள் வேண்டாம், அவுலியாக்கள் வேண்டாம், இறைநேசர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் மட்டுமே என்னுடைய மார்க்கத்தை விளங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி போய்விட்டால் அவர் வழிதவறிதான் போவார், நேர்வழி அடையவே முடியாது. எனவே அந்த நிலையிலே நம்மை நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் பிறந்திருக்கிற இந்த மாதத்திலே அவர்களுக்காக நாம் நன்றி செலுத்துகின்ற வகையில அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக துவா செய்வதும், எப்படி நாம் வந்து ஜியாரத்து என்று சொல்லுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்து செய்வது, ஹஜ்ஜுக்கு போகிற போது, உம்ராவுக்கு போகிற போது ஆசைப்படுகிறோமோ, அதுபோன்று இப்படிப்பட்ட சீலர்களை ஜியாரத்து செய்வதற்கும் ஆசை வைக்க வேண்டும். சில நபர்கள் இருக்கிறார்கள், இது மாதிரியான பெரும் பெரும் வழிமாறுகளை ஒவ்வொரு ஆண்டும் சென்று ஜியாரத்து செய்கிறார்கள். நம்ம பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கு போறதுக்கு கூட நமக்கு மனசு வருதில்லை, காலு கூசுகிறது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மாதிரி பேசி வச்சுட்டாங்க, அந்த அளவுக்கு சொல்லி வச்சுட்டாங்க. அவளியான்னு சொன்னாலே வெறுப்பு, அவளியான்னு சொன்னாலே கசப்பு. அவங்க என்ன பண்ணாங்க, கேட்கிறவங்க என்ன செஞ்சாங்க, எந்த செயலால் அவரிடத்தில் குறைபாடுகளை காண முடியுமா? அப்ப அப்படிப்பட்ட நேசர்களை நாம் வெறுக்கவோ விமர்சனம் செய்யவோ கூடாது. அதை நாம் நமது மார்க்கத்திற்கே நாம் செய்கிற இதுக்காகும் என்பதை நாம் இன்னைக்கு உணர்ந்து கொண்டு வல்ல ரஹ்மான் நேர்வழி நின்று வாழுகின்ற தௌஃபிக்கை நம் அனைவருக்கும் தந்திருவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. சுன்னத்துல் உள்ள